36. யூதேயாவின் கடைசி அரசன். தன் ஆளுகையின் ஆரம்பத்தில் பாபிலோன் மன்னனுடைய நம்பிக்கைக்கு முற்றிலும் பாத்திரவானாயிருந்தான் சிதேக்கியா. சமயத்திற்கேட்ட ஆலோசனை சொல்லும் எரேமியாவை தனக்கு ஆலோசகனாக பெற்றிருந்தான். பாபிலோனியரிடம் ஒரு செம்மையான போக்கை கடைபிடித்து எரேமியா மூலம் கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்கு செவிகொடுப்பதன் மூலம் உயரதிகாரத்திலிருந்த அநேகரின் மரியாதைக்கு அவன் ஆளாகியிருக்கலாம். மெய்யான தேவனைப் பற்றிய அறிவை அவர்களுக்கு போதிக்க ஒரு தருணத்தை பெற்றிருக்கலாம். ஏற்கனவே நாடு கடத்தப்பட்டு பாபிலோனில் இருந்தவர்கள் அதன் மூலம் ஒரு சாதகமான சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருப்பார்கள். அநேக உரிமைகளையும் பெற்றிருந்திருப்பார்கள். தேவனுடைய நாமம் எங்கும் கனம் பெற்றிருந்திருக்கும். யூதா தேசத்தில் எஞ்சியிருந்தவர்கள் தங்களுக்கு இறுதியாக நேரிடவிருந்த மோசமான அழிவுகளிலிருந்து தப்பியிருப்பார்கள். தங்களைச் சிறைப்பிடித்துச் சென்றவர்களின் தற்காலிக ஆட்சிக்கு அடிபணிந்து போகும்படி பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டவர்களிடமும் சிதேக்கியாவிடமும் யூதா மக்கள் அனைவரிடமும் வேண்டிக் கொண்டான் எரேமியா. சிறைப்பிடித்துச் செல்லப்பட்டவர்கள் தாங்கள் இருந்த இடத்தில் சமாதானத்தை நாட வேண்டியது மிக முக்கியமானதாயிருந்தது. ஆனாலும் மனித இருதயத்தின் சுபாவத்திற்கு இது முற்றிலும் முரணானது. இந்த சூழ்நிலைகளைச் சாதகமாக்கிக் கொண்ட சாத்தான் எருசலேமிலும் பாபிலோனிலும் மக்கள் மத்தியில் கள்ளத்தீர்க்கதரிசிகளை எழும்பச் செய்தான். அடிமைத்தனம் எனும் நுகம் சீக்கிரத்தில் உடைக்கப்படும் என்றும் தேசத்தின் முந்தைய மகிமை மீண்டும் மலரும் என்றும் அவர்கள் அறிவித்தார்கள். சிறைப்பட்டுச் சென்றிருந்தவர்களும் ராஜாவும் அத்தகைய வஞ்சகமான தீர்க்கதரிசனங்களுக்கு செவிகொடுத்தால் அவர்கள் மோசமான தீர்மானங்களை எடுப்பதற்கும் தங்களுக்கான தேவனுடைய இரக்கமான திட்டங்களை அவமாக்குவதற்கும் வாய்ப்பு இருந்தது. தீவிரவாதம் தலை தூக்கி உபத்திரவம் ஏற்படாமலிருக்கும்படி அக்கலகத்தால் ஏற்படவிருந்த நிச்சயம் விளைவு பற்றி யூதாவின் ராஜாவுக்கு எச்சரிப்பு கொடுத்து அந்த பிரச்சனையை காலதாமதமின்றி அணுக எரேமியாவுக்கு கட்டளையிட்டார் தேவன். சிறைப்பட்டு போனவர்கள் தாங்கள் சீக்கிரத்தில் விடுதலையாகப் போவதாக நம்பி மோசம் போகாதபடி எழுத்துகள் மூலமும் அறிவுறுத்தப்பட்டது. ஊழியர்களால் முன்னுரைக்கப்பட்டபடி 70 வருட காலச் சிறையிருப்பின் முடிவில் இஸ்ரவேலை மீண்டும் நிலைநிறுத்த தேவன் வைத்திருந்த நோக்கம் பற்றி சுட்டிக்காட்டப்பட்டது. இஸ்ரவேலுக்கான தம் திட்டங்கள் குறித்து சிறைப்பட்டு போனவர்களிடம் எத்தனை மன உருக்கத்தோடு தேவன் அறிவித்தார். சீக்கிரத்தில் விடுதலை கிடைக்குமென எதிர்பார்க்கும்படி கள்ளத்தீர்க்கதரிசிகளால் அவர்கள் தூண்டப்படுவார்களானால் பாபிலோனில் அவர்களுடைய நிலை மிகவும் மோசமாகிவிடும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அவர்கள் ஏதாவது கிளர்ச்சியை ஏற்படுத்தினாலோ நடவடிக்கையில் இறங்கினாலோ அதற்கான கல்தேய அதிகாரிகள் எச்சரிப்படைந்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் சிறைப்பட்டவர்களின் உரிமைகளை பறிக்கவும் வாய்ப்பு இருந்தது. அது உபத்திரவத்தையும் அழிவையுமே கொண்டுவரும். அவர்கள் தங்கள் நிலையை அமைதியோடு ஏற்றுக்கொண்டு அந்த அடிமைத்தனத்திலும் சந்தோஷமாயிருக்க கட்டுக்கொள்ள வேண்டுமென்பதே அவருடைய வேண்டுகோளாயிருந்தது. நீங்கள் வீடுகளைக் கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியைச் சாப்பிடுங்கள். நான் உங்களை சிறைப்பட்டு போகப் பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமிருக்கையில் உங்களுக்கும் சமாதானமிருக்கும் என்பதே அவர்களுக்கு அவர் கொடுத்த ஆலோசனையாகும். வசனம் 5-7 வரை. பாபிலோனிலிருந்த கள்ளப்போதகர்களில் இருவர் தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொண்டனர். ஆனால் அவர்களுடைய வாழ்வோ சீர்கெட்டிருந்தது. அந்த மனிதர்களின் தவறான போக்கையும் அவர்களின் தீங்கையும் குறித்து கண்டித்து அவர்களை எச்சரித்தான் எரேமியா. தாங்கள் கடிந்து கொள்ளப்பட்டதால் அவர்கள் கோபங்கொண்டு மெய்த்தீர்க்கதரிசியின் பணிக்கு தடையாயிருந்தார்கள். அதாவது பாபிலோன் ராஜாவுக்கு மக்கள் தங்களை கீழ்ப்படுத்த வேண்டிய காரியத்தில் அதற்கு மாறாகச் செயல்பட வைக்கவும் அவருடைய வார்த்தைகளை அவமதிக்கவும் மக்களை தூண்டிவிட்டார்கள். அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் நேபுகாத் நேச்சாரின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் என்றும் எரேமியாவின் கண்களுக்கு முன்பாக கொல்லப்படுவார்கள் என்றும் அவன் மூலமாக தேவன் அறிவித்தார். அதன் பிறகு சில நாட்களிலேயே அது நிறைவேறியது. மெய்த்தேவனுடைய பிரதிநிதிகளாக விளங்குகிறவர்கள் மத்தியில் குழப்பத்தையும் கலகத்தையும் உண்டு பண்ணும் மனிதர்கள் முடிவு காலம் மட்டும் எழுந்து கொண்டேதான் இருப்பார்கள். பாவத்தை லேசான காரியமாக எடுத்துக்கொள்ளும்படி பொய்த்தீர்க்க தரிசனம் கூறுகிறவர்கள் மக்களை ஊக்கப்படுத்துவார்கள். அவர்களுடைய பாவச் செய்கைகளின் மோசமான விளைவுகள் வெளிப்படும்போது தங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணராக தங்களை உண்மையோடு எச்சரித்தவர்களை சுட்டிக்காட்ட முயல்வார்கள். அப்படியே தங்கள் தீய நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணராக எரேமியாவைத்தான் யூதர்கள் குற்றஞ்சாட்டினார்கள். ஆனால் முற்காலத்தில் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லப்பட்ட யெகோவாவின் வார்த்தைகள் நிறைவேறினது எவ்வளவு நிச்சயமோ, அதேபோல இக்காலத்திலும் அவருடைய வார்த்தைகள் நிறைவேறுவது அவ்வளவு நிச்சயம். பாபிலோனியருக்கு கீழ்ப்படிந்து நடக்குமாறு ஆரம்பம் முதலே தொடர்ந்து வலியுறுத்தி வந்தான் எரேமியா. யூதாவுக்கு மாத்திரமல்ல, சுற்றிலுமிருந்த அநேக தேசத்தாருக்கும் இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டது. பாபிலோன் ராஜாவுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து கலகம் செய்ய அது ஏற்ற சமயம்தானா என்றும், அதற்கு எதிராக யுத்தம் செய்ய அவர்கள் தங்களோடு கூட்டு சேர்வார்களா என்றும் சிதேக்கியாவிடம் விசாரிக்க, அவருடைய ஆளுகையின் ஆரம்பத்தில் ஏதோம், மோவாப், தீரு போன்ற நாடுகளின் அரசர்களிடமிருந்து தூதுவர்கள் வந்தார்கள். அந்த தூதுவர்கள் அவனுடைய பதிலுக்காக காத்திருந்த சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக் கொண்டு அவைகளை எருசலேமுக்கு சிதைக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாபதிகள் கையிலே ஏதோமின் ராஜாவுக்கும், மோவாபின் ராஜாவுக்கும், அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கும், தீருவின் ராஜாவுக்கும், சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பு என்று சொல்லப்பட்டது. எரேமியா 27:2-3. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் நாட்டுக்கென்று குறிக்கப்ப காலம் வரும் வரை அவனுக்கும் அவனுடைய மகனுக்கும் பேரனுக்கும் பணிவிடை செய்யும்படி இஸ்ரவேலர் அனைவரையும் நேபுகாத் நேச்சாரின் கரத்திலே தேவன் ஒப்புக் கொடுத்ததை அந்த தூதுவர்கள் மூலம் அவர்களுடைய அரசர்களுக்குச் சொல்லி அனுப்புமாறு எரேமியாவுக்கு கட்டளையிடப்பட்டது. வச்ச 7. மேலும் பாபிலோனின் மன்னனைச் சேவிக்க அவர்கள் மறுப்பார்களானால் அவர்கள் நிர்மூலமாக மட்டும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அந்த தூதுவர்களிடம் சொல்லப்பட்டது. இதற்கு மாறாகப் போதிக்கக்கூடிய கள்ளத்தீர்க்கதரிசிகளின் போதகங்கள் களைவிட்டு அவர்கள் விசேஷமாக விலக வேண்டியிருந்தது. பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும், உங்கள் குறிகாரருக்கும், உங்கள் சொப்பனக்காரருக்கும், உங்கள் நாட்பார்க்கிறவர்களுக்கும், உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவிகொடாதிருங்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலிருந்து தூரப்படுத்துகிறதற்கும் உங்களை துரத்திவிடுகிறதற்கும் நீங்கள் அழிகிறதற்குமாக அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆனாலும் எந்த ஜாதி தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனை சேவிக்குமோ, அந்த ஜாதியை தன் தேசத்தை பயிரிட்டு அதிலே குடியிருந்து தாவரிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் எரேமியா. எரேமியா 27:8-11. பாபிலோனின் ஆட்சிக்கு அடிபணிவதுதான் அதிக கலக்காரரான அம்மக்களுக்கு இரக்கமுள்ள தேவக்கமுள்ள தேவன் கொடுத்த லேசான தண்டனையாயிருந்தது. ஆனால் அடிமைத்தனத்தின் அத்தகைய கட்டளைக்கு எதிராக அவர்கள் கலகம் செய்வார்களானால் அவருடைய சிச்சையின் முழு அளவையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருந்தது. அடிமைத்தனம் எனும் நுகத்தை தன் கழுத்திலே சுமந்து தேவனுடைய சித்தத்தை எரேமியா அவர்களுக்கு வெளிப்படுத்திய போது அங்கு கூடியிருந்த மற்ற தேசத்து தூதுவர்களின் மத்தியில் ஏற்பட்ட ஆச்சரியத்திற்கு அளவேயில்லை. நிலையான எதிர்ப்புக்கு மத்தியிலும் கீழ்ப்படிதல் எனும் தன் கொள்கையில் உறுதியாக நின்றான் எரேமியா. தேவனுடைய ஆலோசனையை மறுத்து பேச துணிவு கொண்டவர்களில் அனனியா என்பவன் முக்கியமானவன். எச்சரிக்கப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகளில் அவனும் ஒருவன். இராஜாவிடமும் அரசவையிலும் தயவு பெற விரும்பின அவன் எரேமியாவுக்கு எதிராக குரல் எழுப்பி யூதருக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை தேவன் தனக்கு தந்ததாக கூறினான். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளையெல்லாம் நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வரப்பண்ணுவேன். யோயாக்கீமின் குமாரனாகிய எக்கோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும், பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்ப வரப்பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். எரேமியா 28:2-4. ஆசாரியர்கள் மற்றும் ஜனங்களின் சமூகத்தில் நின்றிருந்த எரேமியா தேவன் குறித்திருக்கிற காலம் மட்டும் பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்திருக்குமாறு அவர்களை வேண்டிக் கொண்டான். தன்னைப் போலவே எச்சரிப்பும் கடிந்து கொள்ளுதலுமான செய்திகளை அறிவித்திருந்த ஓசியா ஆபகூக் செப்பனியா போன்றோரின் தீர்க்கதரிசனங்களை யூதாவின் மனிதருக்கு அவன் சுட்டிக்காட்டினான். பாவத்திலிருந்து மனந்திரும்பாததின் விளைவாக ஏற்படும் தண்டனை குறித்து சொல்லப்பட்டிருந்த தீர்க்கதரிசனங்கள் நிறை வேறும் விதத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் அவர்களிடம் கூறினான். முற்காலத்தில் தேவனுடைய தூதுவர்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள் மிக சரியாக நிறைவேறின. முடிவாக சமாதானம் வருமென்று தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்க அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று கூறினான் எரேமியா. வசனம் 9. அதற்கு மாறாகச் செயல்பட இஸ்ரவேலர் தீர்மானித்தால் யார் மெய்த்தீர்க்கதரிசி என்பதை எதிர்கால காரியங்கள் தெளிவாக வெளிப்படுத்த இருந்தன. கல்தையருக்கு கீழ்ப்படியுமாறு எரேமியா கூறின ஆலோசனை செய்தியின் நம்பகத்தன்மைக்கு சவால் விட துணிந்தான் அனனியா. அடையாளச் சின்னமாக எரேமியாவின் கழுத்தில் கிடந்த நுகத்தை எடுத்து ஒடித்த அனனியா இந்த பிரகாரமாக, 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலுமிருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியே போனான். வசனம் 11. அந்த பிரச்சனையிலிருந்து விலகிச் செல்வதைக் காட்டிலும் அவரால் வேறெதையும் செய்ய முடியவில்லை. ஆனால் எரேமியாவுக்கு வேறொரு செய்தி கொடுக்கப்பட்டது. நீ போய் அனனியாவை நோக்கி, நீ மர நுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இருப்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை சேவிக்கும்படிக்கு இருப்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டேன். அவர்கள் அவனை சேவிப்பார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய், ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றிவிடுவேன், இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு விரோதமாய் கலகமுண்டாகப் பேசினாயே என்றான். அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்திலேயேதானே 7ஆம் மாதத்தில் செத்துப்போனான். வசனங்கள் 13-17. எரேமியாவின் மேலும் அவனுடைய செய்தியிலும் மக்கள் அவநம்பிக்கைப்படுமாறு செய்தான் அந்த கள்ளத்தீர்க்கதரிசி. தன்னை தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்ட துன்மார்க்கத்தின் விளைவாக அவன் மரித்தான். அனனியாவின் மரணம் பற்றி 5ஆம் மாதத்தில் எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தான். 7ஆம் மாதத்தில் அது நிறைவேறியது. அவனுடைய வார்த்தைகள் மெய்யாய் நிறைவேறின.
கள்ளத்தீர்க்கதரிசிகளின் கூற்றால் உண்டான அமளியானது சிதேக்கியா பாபிலோனியருக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டான் என்று சந்தேகங்களை எழுப்பிவிட்டது. துரிதமாகவும் தெளிவாகவும் செயல்பட்டால் மாத்திரமே ஓர் அடிமையாக அவன் தொடர்ந்து ஆட்சி செய்ய அனுமதிக்கப்பட இருந்தான். சுற்றிலுமுள்ள தேசங்களுக்கு எருசலேமிருந்து தூதுவர்கள் சென்றிருந்தார்கள். அவர்கள் திரும்பி வந்த சில நாட்களில் சாந்தகுணமுள்ள பிரபுவாகிய செராயாவோடு சேர்ந்து யூதாவின் ராஜா ஒரு முக்கிய வேலையாக பாபிலோன் சென்றான். அப்போது பாபிலோனியரின் சந்தேகத்தை போக்குவதற்கான வாய்ப்பாக அதனை பயன்படுத்திக் கொண்டான். எரேமியா 51:59. கல்தேய அரசவையில் நிகழ்ந்த அந்த சந்திப்பின் போது தான் விசுவாசத்தோடு நடந்து கொள்வதாக நேபுகாத்நேச்சாரிடம் மீண்டும் வாக்கு கொடுத்தான் சிதேக்கியா. தானியேல் மற்றும் பிற எபிரேய சிறைக் கைதிகள் மூலம் மெய்தேவனின் சர்வ அதிகாரத்தையும் வல்லமையையும் பாபிலோனின் மன்னர்கள் நன்கு அறிந்திருந்தனர். எனவே தான் உண்மையோட்டிருப்பதாக சிதேக்கியா மீண்டும் ஒருமுறை வாக்களித்ததும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வாக்களிக்குமாறு நேபுகாத்நேச்சார் அவனை கேட்டுக்கொண்டான்.
மறுபடியுமாக தான் கொடுத்த வாக்குறுதியை சிதேக்கியா மதித்து நடந்திருப்பானானால், அவன் தன் வார்த்தையை காப்பாற்றியிருப்பானானால், எபிரேயானானால் எபிரேயரின் தேவனை கனப்படுத்துவதாகவும் அவருடைய நாமத்தில் பயபக்தி கொள்வதாகவும் சொல்லிக் கொண்டோரின் நடத்தையை கவனித்து வந்த அநேகரின் உள்ளங்களில் பலத்த தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்திற்கு கனத்தை கொண்டுவர தனக்கிருந்த மேலான சிலாக்கியத்தை யூதாவின் ராஜா மறந்தான். தனந்தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவன்மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தனன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று சிதேக்கியா பற்றி எழுதப்பட்டுள்ளது. 2 Nahum 36:12-13. யூதா தேசத்தில் தன் சாட்சியை எரேமியா தொடர்ந்து சொல்லி வருகையில், பாபிலோனில் சிறைப்பட்டிருந்தவர்களை எச்சரித்து தேற்றவும் எரேமியாவால் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தவும் அவர்கள் மத்தியில் எழுந்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. சிறைப்பட்டிருந்தவர்கள் மனதில் அவர்கள் எருசலேமிற்கு சீக்கிரத்தில் திரும்பிவிடலாமெனும் எதிர்பார்ப்பை உண்டு பண்ணினவர்களின் பொய்யான கணிப்புகளை நம்புவதின் மூடத்தனத்தை சிதேக்கியாவின் நாட்களிலெல்லாம் எசேக்கியேல் தெளிவுபடுத்தினான். எருசலே முற்றுகையிடப்பட்டு முற்றிலுமாக அழிக்கப்பட இருந்ததை பல்வேறு அடையாளங்களாலும் செய்திகளாலும் முன்னுரைக்கும்படி தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். எருசலேமிலும் தேவனுடைய ஆலயத்தின் உள்வாசலிலும் உட்பிரகாரத்திலும் செய்யப்பட்டு வந்த அருவறுப்புகள் சிலவற்றை சிதேக்கியாவினுடைய ஆளுகையின் 6 வருடத்தில் ஒரு தரிசனத்தின் மூலம் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தினார் தேவன். திகைத்து நின்ற எசேக்கியேலுக்கு முன்பாக விக்கிரகாரைகள், வரையப்பட்ட சுரூபங்கள், சகலவித ஊரும் பிராணிகள், அருவறுப்பான மிருகங்களின் சுரூபங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்கள் என இவையாவும் வேகமாக காட்டப்பட்டு மறைந்தன. எசேக்கியேல் 8:10. மக்கள் மத்தியில் ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்க வேண்டிய இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேர் ஆலய பிராகாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்த வினோத அறைகளில் தீட்டப்பட்டிருந்த விக்கிரகங்களின் சித்திரங்களுக்கு முன்பாக தூபங்காட்டுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அஞ்ஞான பழக்கவழக்கங்களில் மூழ்கியிருந்த யூதாவின் மனிதர் கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை என்று தங்களை வஞ்சித்துக் கொண்டார்கள். கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று தூஷணமாக பேசினார்கள். 11:12. இன்னும் அதிக அருவறுப்புகளையும் தீர்க்கதரிசி அங்கு காண வேண்டியிருந்தது. வெளிப்புறத்திலிருந்த ஒரு வாசலிலிருந்து உட்பிராகாரம் வரையிலும் தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகளையும் கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிராகாரத்தில் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரிப்பதையும் அவன் கண்டான். 13:16. யூதாதேசத்தின் மேடான இடங்களில் நடைபெற்ற துன்மார்க்கம் குறித்த இந்த அதிர்ச்சியான தரிசனம் முழுவதிலும் எசேக்கியேலோடு இருந்த மகிமையானவர் இப்போது, மனுபுத்திரனே, இதைக் கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவறுப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சைக்கிளையை தங்கள் நாசிக்கு நேராகப் பிடிக்கிறார்கள். ஆகையால் நானும் உக்கிரத்தோடே காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்று தீர்க்கதரிசியிடம் சொன்னார். 17:18. கர்த்தருடைய நாமத்தைச் சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக நிற்க துணிவு கொண்ட துன்மார்க்கரை குறித்து தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராயிருக்கிறார்கள், என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று எரேமியா மூலம் ஆண்டவர் உரைத்திருந்தார். 23:11. சிதேக்கியாவின் ஆட்சியில் ஆலயம் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுதான் யூதாவின் கொடிய குற்றமென்று நாளாகம புத்தகத்தின் முடிவில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது.
ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவறுப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள் என்று பரிசுத்த எழுத்தாளர் எழுதுகிறார். 2:36-14. யூதா ராஜ்யம் அழிக்கப்படவிருந்த நாள் வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. தம்முடைய கடுமையான நியாய தீர்ப்புகளை தாமதிக்குமென்கிற எவ்வித நம்பிக்கையையும் அதன் பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ, நீங்கள் தப்புவதில்லை என்றே அவர் சொன்னார். எரேமியா 25:29. ஆனால் இந்த வார்த்தைகள் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்குமே உள்ளாயின. மனந்திருந்தாதவர்களோ நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்றனர். தீர்க்க தரிசனத்தின் மெய்யான இவ்வார்த்தையை அவர்கள் மறுதலித்ததை எசேக்கியேல் மூலம் தேவன் கடுமையாக கண்டித்தார். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியைச் சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழியப் பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோடே சொல்லு. இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனிச்சகல கள்ளத் தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வலும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையைச் சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆண்டவர். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனேடாகி, அவர் மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும். தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பத்தில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றதாக சாட்சியளித்தான் எசேக்கியேல். 12:22-28. தேசத்தை வேகமாக அழிவுக்குள் வழிநடத்திச் சென்றதில் அவர்களுடைய ராஜாவாகிய சிதேக்கியாதான் முதன்மையானவனாயிருந்தான். தீர்க்கதரிசிகள் மூலம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை முற்றிலும் உதறிவிட்டு நேபுகாத்நேச்சாருக்கு தான் கடமைப்பட்டிருந்ததை மறந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் எடுத்துக்கொண்ட விசுவாசப் பிரமாணத்தையும் மீறி தீர்க்கதரிசிகளுக்கு எதிராகவும் தன்னுடைய நலம் விரும்பி கழுக்கு எதிராகவும் தன் தேவனுக்கு எதிராகவும் கலகம் செய்தான் யூதாவின் ராஜா. தன் சுயபுத்தியின் மதிகேட்டினால் இஸ்ரவேலின் வளர்ச்சிக்கு ஆதிகால முதல் சத்துருவாக இருப்பவர்களிடத்தில் அவன் உதவி கோரினான். அதாவது, தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டுமென்று தன் ஸ்தானாபதி களை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படி பரிசுத்தமான ஒவ்வொரு பொறுப்பையும் எரிவாக மறுதலித்த ராஜாவை பற்றி, இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ, இப்படிச் செய்கிறவன் தப்பித்துக் கொள்வானோ, உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்துக் கொள்வானோ, தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவினுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கையை முறித்துப் போட்டவன் அந்த ராஜாவினுடைய ஸ்தானமாகிய பாபிலோன் நடுவிலே அவன் அண்டையிலிருந்து மரணமடைவானென்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பார்வோன் பெரிய சேனையோடும் திரளான கூட்டத்தோடும் வந்து இவனுக்காக யுத்தத்தில் உதவ மாட்டான். இதோ இவன் கையடித்துக் கொடுத்திருந்தும் உடன்படிக்கையை முறித்துப் போட்டு ஆணையை அசட்டை பண்ணினான். இப்படியெல்லாம் செய்தவன் தப்புவதில்லை என்றார் ஆண்டவர். 17:15-18. அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதி இறுதியாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாள் வந்தது. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்துப் போடு என்று ஆணையிட்டார் தேவன். கிறிஸ்துதாமே தம்முடைய ராஜ்யத்தை நிறுவும் வரையிலும் இனி யூதாவுக்கு ஒரு ராஜா உண்டாயிருப்பதில்லை. அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். அவருக்கே அதை கொடுப்பேன் என்பதே தாவீதின் வீட்டாருடைய சிங்காசனம் குறித்த தேவ கட்டளையாயிருந்தது. எசேக்கியேல் 21, 25 முதல் 27 வரை.